சில மாதங்கள் கழித்து ஒரு வழியாக ஹுமாயூன் மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்தால் வந்த செய்தி பயங்கரமாக இருந்தது. பலம் பொருந்தி ஆப்கானி அதிரடிப்படையுடன் தப்பிச் சென்றிருந்த ஷெர்கான் சுனார் கோட்டையில் காவலிலிருந்த 700 முகலாய வீரர்களை வெட்டித் தள்ளி கோட்டையை மறுபடியும் கைப்பற்றி அதைத் தொடர்ந்து காசியை கபளீகரம் செய்து கன்னோசியையும் காலடியில் மண்டியிடச் செய்தார். பிறகு ஆப்கான் படை ஜான்பூரையும் ஜாலியாகவே வாரிப் போட்டுக்கொண்டது. ஷெர்கானின் நிஜப்பெயர் ஃபரீத். ஒருமுறை மற்ற வீரர்களுடன் வேட்டையாடப் போனபோது திடீரென்று அவர் மீது பாய்ந்த கொழுத்த புலியை தன் கைகளாலேயே தடுத்து வீழ்த்தி புரட்டிப் போட்டு குறுவாளால் குத்திக் கொண்டார் ஃபரீத். அதிலிருந்து புலியை வென்ற வீரர் ஷெர்கான் என்று அழைக்கப்பட்டார் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது ஷெர்கான் முன் அணிதிரண்டு நின்றிருந்தனர் ஆப்கான் வீரர்கள். அவர்களிடையே ஷெர்கான் செய்த முழக்கம் புலியின் உருமலாகவே இருந்ததில் வியப்பில்லை.
மாவீரர்களே, நம் கனவு நிறைவேறும் தருணம். நம் லட்சியம் கைகூடும் வேளை இதோ வந்துவிட்டது. போதையில் வீழ்ந்து கிடக்கும் இந்த முகலாய மன்னரை முறியடிப்போம். டெல்லியை கைப்பற்றுவோம். மீண்டும் ஆப்கானிய சாம்ராஜ்யம் அமைத்து இழந்த மானத்தை மீட்டு ஆப்கானிய இனத்தின் பெருமையை நிலைநாட்டுவோம் என்று அவர் கூவ வாட்களை உயர்த்தி உடற்சிகரமாக ஆரவாரம் செய்தது ஆப்கானிய படை.
வங்காளத்திலிருந்த ஹுமாயூன் இந்தச் செய்தி கேட்டு திகைத்தார். ஆனால் சோதனைகள் பாக்கியிருந்தன. ஆக்ரா திரும்பியிருந்த சகோதரர் ஹிண்டால் அண்ணன் ஹுமாயூனுக்கு எதிராக புரட்சிக் கொடி உயர்த்தி தன்னை பாதுஷா என்று அறிவித்துக் கொண்ட துரோகம் நிகழ்ந்தது. இது கேட்டு லாகூரிலிருந்து 10,000 குதிரை வீரர்கள் அடங்கிய படையுடன் வந்த இன்னொரு சகோதரர் காம்ரான் ஹுமாயூனுக்கு உதவிக்குப் போவதற்கு பதில் ஹிண்டாலை துரத்தி அடித்துவிட்டு, அரியணையில் அமரப் பிறந்தவன் நான்தான் என்று முழங்கிவிட்டு மகுடம் சுட்டிக் கொண்டார். மனம் வருந்திய ஹுமாயூன் அந்த நிலையிலும் இரு சகோதரர்களுக்கும் அறிவுரை கூறி கடிதங்கள் அனுப்பினார். நமது தந்தை பாபர் பாதுஷா இரத்தம் சிந்தி உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை கேவலம் சகோதரச் சண்டையால் சின்னாபின்னமாக்க நினைப்பது அவருக்கு நாம் செய்யும் மன்னிக்க முடியாத துரோகம் என்றெல்லாம் அவர் எடுத்துச் சொல்லியும் சகோதரர்கள் கேட்பதாக இல்லை. எப்படியும் அண்ணனை ஷெர்கான் பரலோகம் அனுப்பப் போகிறார். பிறகு நானா நீயா என்பதுதானே பிரச்சினை என்று இருவரும் பேராசையுடன் கணக்கு போட்டனர். ஆண்டு கிபி 1539. சகோதரர்களை வழிக்கு கொண்டு வர ஆக்ராவை நோக்கி கோபத்துடனும் வேதனையுடனும் ஹுமாயூன் படையுடன் கிளம்பிய போது நல்ல மழைக்காலம். பாட்னாவுக்கும் காசிக்கும் நடுவே உள்ள சாசா என்ற நகரில் பெருகி வந்த கங்கையை தற்காலிக பாலம் அமைத்து ஹுமாயூன் படை கடக்க நினைக்கையில் ஷெர்கானின் ஆப்கானிய படை இரவு நேரம் பார்த்து பின்னாலிருந்து பாய்ந்து முகலாயர்களை குதறியது. இந்த தாக்குதலில் சுமார் 8,000 முகலாய வீரர்கள் கங்கை நதியில் மூழ்கி இறந்தனர். ஒரு ஆப்கானிய குதிரை வீரன் செலுத்திய அம்பு ஹுமாயூனின் கையை உரசிச் சென்று காயப்படுத்தியது. அப்படியும் ஒரு குதிரையில் ஏறி நதியை ஹுமாயூன் கடக்க பார்க்க அவர் உயிருக்குயிரான குதிரை வெறித்த பார்வையோடு வெள்ளத்தில் அடித்துக் கொண்டு போனது. பரிதாபமாக மூழ்க ஆரம்பித்தார் ஹுமாயூன் பாதுஷா. அப்போது ஆண்டவன் தன் உதவிக்கரத்தை ஒரு ஏழை கூலியாள் மூலம் நீட்டிய அதிசயம் நிகழ்ந்தது. தினந்தோறும் கூலி வேலை செய்வோர் பெரும் வெள்ளத்திலும் அலட்சியமாக கங்கையை கடப்பது அந்த காலத்தில் சர்வசாதாரணம். இன்று நீச்சல் குளங்களில் நாம் பயன்படுத்துவது போல காற்று நிரப்பப்பட்ட தோல்பைகளை உதவியாக அணைத்துக் கொண்டு நீந்தி அவர்கள் நதியை கடப்பது வழக்கம். மன்னர் ஆபத்தில் இருப்பதை கவனித்த ஒரு கூலியாள் பாய்ந்து நீந்திச் சென்று மன்னரை இழுத்து அணைத்துக் கொண்டு மறுபுறம் கரையேற்றி காப்பாற்றினார். அந்தப்புற பெண்கள் பலரும் ஹுமாயூனின் ஒரு இளம் மகளும் வெள்ளத்தில் மூழ்கி இறந்த பரிதாபமும் நிகழ்ந்தது. இந்த ஏழையின் உதவியில் உணர்ச்சி வசப்பட்டு போன ஹுமாயூன், ஆக்ராவுக்கு நல்லபடியாக நாம் போய்ச் சேர்ந்ததும் உனக்கு பதிலுதவி செய்ய என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கண்கலங்கக் கூறினார். தட்டு தடுமாறி சில வீரர்களுடன் ஆக்ரா அடைந்தார் மன்னர் ஹுமாயூன். அங்கே மனம் மாறிய சகோதரர்கள், மன்னிக்கவும், தற்காலிகமாக மனம் மாறிய சகோதரர்கள் காம்ரானும் அஸ்காரியும் ஹிண்டாலும் அண்ணனை தலைகுனிந்தவாறு அன்புடன் வரவேற்று மன்னிப்பு கேட்டனர். தோட்டத்தில் தந்தையின் கல்லறை அருகே சகோதரர்கள் கூடி தழுவிக்கொண்டு கண்ணீர் விட்டனர். இதைத் தொடர்ந்து சில மாதங்கள் கழித்துதான் பாபர் உடல் காபூலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிறகு தன்னை காப்பாற்றிய ஏழையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்திய ஹுமாயூன் தொடர்ந்து சொன்னதைக் கேட்ட எல்லோரும் திகைப்பிலும் வியப்பிலும் ஆழ்ந்தனர். அந்த ஏழை உட்பட ஹுமாயூன் கம்பீரமாக முழங்கினார்.
என் உயிரைக் காப்பாற்றி இந்த நண்பரை இரு நாட்கள் ஆக்ரா சிம்மாசனத்தில் மன்னராக அமர்த்தி அவருக்கு நான் பிரத்யேகமாக பணிவிடை செய்ய முடிவெடுத்திருக்கிறேன்.
யார் எடுத்துச் சொல்லியும் பாதுஷா கேட்கவில்லை. இரண்டு நாட்கள் அந்த ஏழை கோலியை ஆக்ராவில் மன்னராக அமர்த்தினார் ஹுமாயூன். அந்த இரண்டு நாள் மன்னர் தன் ஆட்சியில் சிலரை வேலையில் கூட அமர்த்தியதோடு அல்லாமல் முடிந்தவரை பல ஏழைகளுக்கு பண உதவி செய்ததாகவும் கேள்வி. நடந்தது தேவையில்லாத கூத்து என்று சலித்துக் கொள்கிறார் ஹுமாயூனின் சகோதரி குல்பதன் பேகம். அவர் எழுதிய ஹுமாயூன் சரிதையில் சற்று உடல்நலம் சரியில்லாமல் படுக்கையில் இருந்த காம்ரான் திகைப்புடன், மன்னரின் உயிரை காப்பாற்றியவருக்கு பெரும் பரிசுகள் தரலாம், ஆனால் ஒரேடியாக மகுடம் சூட்டும் அளவுக்குப் போக வேண்டுமா? படையுடன் ஷெர்கான் ஆக்ராவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் இந்த சோதனையான வேளையில் இதுபோன்ற விளையாட்டுகளில் மன்னர் ஈடுபடுவது எனக்கு புரிபடவில்லை என்று ஓலை அனுப்ப, என் உயிரையே காப்பாற்றியவர் அவர், அது எப்பேற்பட்ட உதவி என்பது உனக்கு புரியாது என்று மன்னரிடமிருந்து உணர்ச்சிகரமாக பதில் வந்தது. இப்படி சொன்ன ஹுமாயூனின் உயிருக்கு உலை வைக்க ஆவேசத்துடன் ஆக்ராவை நெருங்கி வந்து கொண்டிருந்தது ஷெர்கானின் ஆப்கானிய படை.